பத்து புலோசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். டெக்கவேடே வானொலி பெட்டிக்கரைகள் கிளம்பியிருந்து இன்றைய முத்தமிழிசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 25 சனிக்கிழமை 2018 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே ஒரு பொன்மொழியோடு, அதாவது மனைவிக்கும் கணவனுக்கும் இடையிலான ஒரு உறவு முறை பற்றிய பொன்மொழியோடு நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். ஒரு மனிதனுக்கு 30 தனது மனைவியின் இளமை ததும்பும் உடல் அழகு தெரியும். 40 அவளது தூய அன்பு உள்ளம் புரியும். 50 அவனுக்கும் அவளது அருமை புலனாகும். 60 அவள் இல்லாமல் தான் இல்லை என்ற முடிவுக்கு அவன் வருவான். 70 அவள் தாயாக அவன் சேயாவான். 70 மேலேயும் இருவரும் வாழ்வார்கள் என்றால் மனைவி தெய்வமாவாள், கணவன் பக்தனாவான். மீண்டும் ஒரு முறை, ஒரு மனிதனுக்கு 30 தனது மனைவியின் இளமை ததும்பும் உடல் அழகு தெரியும். 40 அவளது தூய அன்பு உள்ளம் புரியும். 50 அவனுக்கு அவளது அருமை புலனாகும். 60 அவள் இல்லாமல் தான் இல்லை என்ற முடிவுக்கு அவன் வருவான். 70 அவள் தாயாக அவன் சேயாவான். 70 மேலேயும் இருவரும் வாழ்வார்கள் என்றால் மனைவி தெய்வமாவாள், கணவன் பக்தனாவான் என்ற அந்த நல்ல பொன்மொழியோடு இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பித்து தமிழ் மூத்தோருக்கு பொருத்தமான ஒரு பழைய திரைப்பட பாடலோடு நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இதோ அந்த பாடல்.
அன்பினை காட்டும் மணி ஓசை, தேவன் கோவில் மணி ஓசை நல்ல தேவிகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாதத்தின் ஓசை மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல தேவிகள்
நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி விரியும் ஓட்டுக்கள். பங்கெடுப்பவர்கள் விரியும் ஓட்டுக்கள் குழுவினர்.
நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களுக்கான எங்களின் வடிவமைப்பு நேயர்களே, உங்களின் வரவேற்பு எங்களை உற்சாகப்படுத்தட்டும். உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எங்களோட விரியமொட்டுக்கள் பேஸ்புக் பேஜ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னு கேக்குறீங்களா? நாங்களும் அதை எல்லாரோடையும் பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்படுவோம் இல்ல? அதுக்குதான் சரி, நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழன்
இந்த மாத தமிழ் தமிழனின் தமிழ் மொழி. எமது மொழியிலிருந்து ஆங்கிலம் நிறைய சொற்களை கடன் வாங்கியது நேர்களே உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதில் ஒரு சொல்லு மட்டும் ஆங்கிலம் தவிர்த்த 80 மொழிகளில் உலாவிறதே, அது தெரியுமா? அதுதான் கட்டுமரம் என்ற சொல்லு. ஓம் நேர்களே, கட்டுமரம் என்ற சொல்லு 80 மொழிகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதிலிருந்து பழைய காலத்தில் கடல் சம்பந்தமான தொழில்களில் எப்படி எல்லாம் உங்களோட தமிழர்கள் கொடி கட்டி பறந்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியுதே. அடுத்து தமிழர். 11 நூற்றாண்டில் வாழ்ந்த குலோத்துங்க சோழன், இவர் இந்தோனேஷியா வரை கைப்பற்றிய ராஜேந்திர சோழனின் பேரன். இவர் இளவரசராக இருந்த போது கிழக்காசிய நாடுகளுக்கு தூதுவராக பணியாற்றி இருக்கிறார். கடாரம், ஸ்ரீவிஜயம் என்று சொல்லப்படும், அதாவது இப்போதைய மலேசியா இந்தோனேஷியா நாடுகளிடம் மத்தியஸ்தம் வகித்திருக்கிறார். சைனாவுக்கு கூட தூதுவராக சென்றிருக்கிறார். நேயர்களே, இவற்றுக்கெல்லாம் வரலாற்று ஆதாரம் இருக்கிறது. 11 நூற்றாண்டில் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் எமது இளவரசர் ஒருவர் மற்றைய நாடுகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு போயிருக்கிறார் என்றால் தமிழர் படை அப்பொழுது எவ்வளவு செல்வாக்காக இருந்திருக்கும் சிந்தியுங்கள் நேர்களே.
எமது முதலாவது நிகழ்ச்சி சிந்திக்க சில நிமிடம். ஊர் சுட்டக்கூட வருவான், ஆனால் வீட்டுக்குள்ளே வரமாட்டான். அவன் யார்? மீண்டும் ஒரு முறை. ஊர் சுட்டக்கூட வருவான், ஆனால் வீட்டுக்குள்ளே வரமாட்டான். அவன் யார்? சிந்தியுங்கள் நேர்களே. பதில் இறுதியில்.
எமது அடுத்த நிகழ்ச்சி மொட்டுக்களின் வாசம். இந்த மாதம் உங்களுக்காக வாசம் வீச வருகிறது வெயில் படத்தில் ஜி வி பிரகாஷின் இசையமைப்பில் சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா பாடிய பாடல் ஒன்று. அம்புலியில் நனைந்து சந்திக்கின்ற பொழுது அன்புக்கதை பேசி விடியது இரவு. காலம் சென்ற முத்துக்குமார் அவர்களின் இனிமையான வரிகளில் உங்களை உருக்க இதோ வருகிறது.
மருகதே ஒரே பார்வையானே அலகமே சொழலுதே உன்னை பார்த்ததாலே சொக்கித்தானே போகிறேனே நானும் கொஞ்ச பொழுது அன்பு கதை பேசி பேசி விடியது இரவு
படிக்குது.
ஒரு கிலோ கடலை தூக்கி போடும், அதையும் சேர்ந்து வடிக்கும்.
அச்சோ ஏனப்பா என்ன ஆச்சு?
எல்லாம் இந்த பிள்ளைகளாலதான். புது எக்ஸ்பாக்ஸ் வேணுமா? வெளியில போறது இல்ல. ஒன்று கம்ப்யூட்டர் இல்ல கேம் விளையாடுதல் அல்லது எக்ஸ்பாக்ஸ்ல கேம் விளையாடுதல் என கண்டா தலை அடிக்குது.
என்னது சொல்றதப்பா, இந்த டெக்னாலஜி வந்தது நல்லாவும் தான் இருக்கு, பிரச்சனையத்தையும் கொண்டு வந்திருக்கு. நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது அப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. இந்த பிள்ளைகள் இருந்தால் இப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டர் மொபைல் அது முடியே இருக்குது. விளப்பா
இப்ப நினைச்சாலும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பள்ளிக்கூடத்தால வந்து அம்மா தார சாப்பிட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு போனா இருட்டுற வரைக்கும் ஒரே விளையாட்டு தானே.
அதுவும் குரூப் சேர்ந்தால் அட்டகாசம் தானேப்பா. ஓடி பிடிச்சு விளையாடுறதும் ஒளிச்சு பிடிச்சு விளையாடுறதும் மண்ணில சாப்பாடு செய்து உண்மையா இல்லையே சாப்பிட்டு விளையாடுற நாங்க. சூப்பரோ சூப்பர்.
அதே மாதிரிதான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வாட்டர் பலூனோட ஆடி இருக்கோம் தெரியுமா? ஆளுக்கு ஆளு துரத்த துரத்த வாட்டர் பலூனால அடிக்க அது உடைய சீனரி எப்படி இருக்கும் தெரியுமா?
சூப்பரா தான் இருக்கும் நினைச்சு பார்த்தா. ஆனா உங்களோட மீதலுக்கு நல்லா இருக்கும் அந்த விளையாட்டு. நினைஞ்சாலும் என்ன உட்டனை காஞ்சிருந்தானே.
எனக்கு இந்த குளங்கிற விளையாட்டு நல்ல விருப்பம் அப்பா. பட்டமா நின்று கொண்டு குளம் என்று சொல்ல உள்ள குதிக்கிறதும் கரை என்று சொல்ல வெளியில குதிக்கிறதும் மாறி மாறி செய்து அவுட் ஆகிறதும் நல்ல பம்பு.
எனக்கு மரம் ஏறுறதுன்னா அந்த மாதிரி. நினைக்காதீங்கோ நான் இன்னமோ குட்டி குட்டி மரங்கள்ல ஏறினானு. எல்லாம் பெரிய பெரிய வன்னி மரங்களப்பா. ஊறி போட்டு தொங்கி கொண்டு நிப்பமில்லை. ஒரு மாமரம், கொய்யா, நெல்லி, பால, முதுரை, என் புளிய மரத்தை கூட விட்டது இல்லையப்பா.
ஐயோ இப்ப நல்லாவே விளங்குது. இந்த மரம் எல்லாம் ஏறி விழுந்தாலும் எங்களுக்கு காயம் கூட வந்தது இல்லையே. இங்க மட்டும் கொஞ்சம் மண்டவுடன் ஏதாவது வருதே. பள்ளிக்கூடத்துல போய் பாருங்கோ, எத்தனை பிள்ளைகள் சிலிங்க கொழுவி கொண்டு நிக்கினான். கேட்டா மங்கி வாரில இருந்து விழுந்தாண்டே சொல்லினான்.
அதெல்லாம் உண்மைதான் அப்பா. எனக்கு ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஊருக்கு போனா நீளமான பலகையில ஊஞ்சல் கட்டிருப்பாங்க. குறைஞ்சது மூணு நாலு பேராவது இருக்கலாம் அதுல. ஆடும் போது தொகுடீர்னு விழுந்து அதே இதே மாதிரிதான் சிரிச்சு போட்டு மண்ணை தட்டி போட்டு திரும்ப போய் உட்காரும். ஒரு பிரச்சனையும் வராது.
என்னப்பா பாண்டி குண்ட மறந்துட்டீங்களே. அம்மா வீட்டை சொல்லி வச்சு புளியங்கொட்டை எல்லாத்தையும் சேர்த்து விளையாடேக்க இவ்வளவு சம்பளம் இருக்கும் தெரியுமே. அது மட்டுமே ஏனியும் பாம்பும் லூடோ சைனீஸ் செக்கர் என்ன எல்லாம் சொல்லி கொண்டு போகலாமாப்பா. இத்தனை விளையாடு என்ன?
அது மட்டுமே கிட்டி புல்லு மாம்பிள் எட்டு போடு ஓரம்மா கடைக்கு போனால் நாய் முறைச்சி தொண்டு வரிசையாவே சொல்லி கொண்டு போகலாம். நாங்களப்பா நாலு குண்டு விளையாடினாங்க. விளையாடி முடிக்க பயங்கரமா வேத்து வழியும். என்ன பிரச்சனை? குளிக்காம விட்டுக்கிடாம விட மாட்டாதான் பேசி பிரச்சனை. என்னப்பா எல்லா விளையாட்டையும் கலைக்கிறீர்கள், முக்கியமானதை விட்டுட்டீங்களே. அதுதானப்பா ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்தது.
ஓ எனக்கு இப்ப நல்ல ஞாபகம் வருது. செட்டியான விருப்பம் அப்ப அந்த விளையாட்டு. கடைசி அகப்பட்டால் அடுத்தால துரத்தே லெவன். அப்படி ஓடைக்க வீட்டுக்குள்ளால சாமான்களை எல்லாம் தட்டி விட்டு மரங்களுக்குள்ளாலையும் ஓடி பெருசுகளிட்ட நல்ல பேச்சில்லை வாங்கினாங்க. பொம்பளை பிள்ளையெல்லாம் இது கலண்ட பேச்சு.
அட சரி பட்டம் விட்டுருக்கீங்களா? செம்ம ஜாலியா இருக்கும் தெரியுமில்ல.
பட்டகாலம் வந்தாலே திருவிழா மாதிரித்தானே. எத்தனை விதமான பட்டங்கள். எத்தனை விதமான பட்டம் வந்து என்ன பிரியோசனம். எப்ப பார்த்தாலும் கடைசியில வவ்வால் தான் எனக்கு வந்து.
பழைய கதையில கதைச்சாப்ப கதைச்சு கொண்டே போகலாம். நேரம் போறது கூட தெரியுதில்ல. பிள்ளைகளையும் என்னப்பா செய்யறது. எங்களுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணது பெருசா தெரியுது. அதே மாதிரித்தான் இதுகளுக்கும் இருக்கும். சரி வலிக்கிடுவோம், நேரம் போகுது. பாய்.
அடுத்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. மும்பையில் நடந்த வங்கி கொள்ளையின் போது கொள்ளையர்கள் துப்பாக்கியுடன் அனைவரையும் மிரட்டினர்.
இந்த பணம் அரசுக்கு சொந்தமானது, ஆனால் உங்கள் உயிர் உங்களுக்கு சொந்தமானது. அதனால் யாரும் உங்களை எதிர்க்க வேண்டாம், அசையாமல் கீழே படுங்கள் என்றார்கள். எல்லோரும் படுத்து விட்டார்கள். இதைத்தான் மனதை மாற்றும் முறை என்பது. கொள்ளையடித்து விட்டு வீட்டுக்கு வந்தவுடன் கொள்ளையர்களில் ஒருவன் கேட்டான், வாருங்கள் சீக்கிரம் பணத்தை எண்ணிவிடலாம் என்று. மற்றொருவன் சொன்னான், பொறு, அவசரம் வேண்டாம், பணம் நிறைய இருக்கிறது, நேரம் அதிகம் செலவாகும், அரசே நாம் எவ்வளவு கொள்ளையடித்தோம் என்று நாளை செய்திகளில் சொல்லிவிடும். இதைத்தான் படிப்பை விட அனுபவம் சிறந்தது என்போம். கொள்ளை நடந்த போதே வங்கி மேலாளர் இச்சம்பவத்தை காவல்துறையிடம் சொல்ல முனைந்த போது அவருடைய மேல் அதிகாரி தடுத்து நிறுத்திவிட்டார். வங்கியில் கொள்ளை போனது 20 கோடி தான், நாம் மேலும் 30 கோடி எடுத்து பங்கு பிரித்துக் கொள்வோம், மொத்தமாக 50 கோடி கொள்ளை போய்விட்டது என்று சொல்லிவிடுவோம் என்றார். இதைத்தான் காற்றுள்ளே போதே தூட்டிக்கொள் என்பது. இதை கேட்ட மற்றொரு அதிகாரி, வருடம் ஒருமுறை கொள்ளை இவ்வாறு நடந்தால் மிக நன்றாக இருக்கும் என்றார். இதுதான் சுயநலமான உலகம். மறுநாள் செய்திகளில் வங்கிகள் 100 கோடி கொள்ளை போய்விட்டது என்று அறிவிக்கப்பட்டது. அமைச்சர் போட்ட உத்தரவு அப்படி, அவர் பங்கு 50 கோடி. கொள்ளையர்கள் மிரண்டு போனார்கள். பணம் எண்ணும் மிஷின் வாங்கி வந்து பணத்தை எண்ணத் தொடங்கினர். எவ்வளவு எண்ணியும் அவர்களால் 20 கோடி அதற்கு மேல் போக முடியவில்லை. கொள்ளையர்களில் ஒருவன் எரிச்சல் அடைந்து, நாம் உயிரை பணயம் வைத்து 20 கோடி கொள்ளையடித்தோம், ஆனால் இந்த வங்கி அதிகாரிகளும் அமைச்சரும் சிரமம் இல்லாமல் 80 கோடி கொள்ளையடித்து விட்டனர். படிப்பின் அவசியம் புரிகிறது இப்பொழுது. இதற்குத்தான் படித்திருக்க வேண்டும் என்றார்.
பதில் கிடைத்ததா நேர்களே? ஊர் சுட்ட கூட வருவான், ஆனால் வீட்டுக்குள்ளே வரமாட்டான். அவன் யார்? இதற்கான பதில் செருப்பு.
நமது இறுதி நிகழ்ச்சி கீவியின் குரல். இந்த மாத கீவியாக உங்களை உற்சாகத்தில். என்னாச்சுப்பா, எதுக்கு?
என்னடா இந்த குரல், திரும்பியும் பாட்ட கதைக்க போறாளேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறதுலயும் தப்பே இல்லைங்க. ஆனா நான் பாட்ட பாடதாங்க போறேன். ஆனா ஒரு விஷயம், இந்த பாட்டு ஒரிஜினலா எங்களை போல பிறந்த எல்லா பெண்களுக்கும், அப்புறம் சாதனை என்றால் என்ன என்று காட்டிய அனைத்து பெண்களுக்கும் ஒரு சமர்ப்பணமாக பாடியிருக்காங்க. நான் இந்த பாட்டை என்னுடைய அம்மாவுக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு சின்ன டெடிக்கேஷனா. ஒரே கணா என் வாழ்விலே அதை நெஞ்சில் வைத்திருந்தேன், கணாமையாகும் நாள் வரை உயிர் கையில் வைத்திருப்பேன். வானே என் மேலே சாய்ந்தாலுமே நான் மீண்டு காட்டுவேன். நீ என்னை கொஞ்சம் கொஞ்சினால் நிலாவை வாங்குவேன்.
என்ன நேர்களே, கீவியின் குரல் நன்றாக இருந்ததா? உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். அதில் திளைத்து மகிழ்ந்த உங்களுக்கு மீண்டும் உங்களை மகிழ்விக்க ஒரு நகைச்சுவை துணுக்கும் இதோ வருகிறது.
சேவகனே, இன்று பூஞ்சடிகளுக்கு நீர் பாய்ச்சினாயா?
இல்ல மன்னா, இன்று நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. நான் வீடு போய் வருகிறேன் மன்னா.
நில் சேவகனே, மழை பெய்தால் என்ன, குடையை பிடிச்சு கொண்டு நீரை பாய்ச்சு.
நன்றி நேயர்களே, விதவிதமான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு முறையளித்திருக்கின்றோம். மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெரிய மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பின்னே வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடார்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய செப்டம்பர்
மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் 35வது வருட நிறைவை ஒட்டி இடம்பெறுகின்ற பெரு விழா எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் மவுண்ட் ஈடன் போனினைவு மண்டபத்தில் அமரர் வைத்திய கலாநிதி நாகலிங்கம் ராசலிங்கம் அவர்களின் அரங்காக இடம்பெற இருக்கின்றது. இந்த சிறப்பு அரங்கிலே பல நாடகங்கள், கலை நிகழ்ச்சிகள், நடனங்கள் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஆக இந்த நிகழ்ச்சி மலர இருக்கின்றது. முற்றிலும் இலவசமான அனுமதியோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க முடியும். எந்தவித நுழைவு கட்டணங்களும் இல்லாத இந்த நிகழ்ச்சியை அனைவரும் வந்து பங்கெடுத்து நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் 35வது வருட நிறைவை நினைவுகூர அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். அனைவரும் வருக. நிகழ்ச்சியில் தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினர் திருமதி புஷ்பரணி நடராஜா அவர்கள் படித்ததில் சுவைத்த ஒரு பகுதியை இவரது நேர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். இது அந்த நிகழ்ச்சி.
நேர்களுக்கு வணக்கம். கவிஞர் கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதத்திலிருந்து ஆணவம் பற்றிய சில கருத்துக்கள். ஆணவம், நம்மிடம் ஏதும் இல்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதும் இல்லை என நினைப்பது ஆணவம். ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி மேல் வெற்றியாக பெறுகிறது, ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிவாங்கிறது. ஆணவத்தால் அழிந்தவர்களை இதிகாசங்களில் காணலாம். ராமாயணத்தில் ராவணன், பாரதத்தில் துரியோதனன் மற்றும் நரகாசுரன், சூரபத்மன் என்போர். நான் என்ற ஆணவம் ஒருவனுக்கு தோன்றுகிறதென்றால் அவன் தோல்வியை சந்திக்க தயாராகிறான் என்று பொருள். அறிவு குறைவானவர்களுக்கே ஆணவம் வருகிறது, நிறை குடங்களுக்கு வருவதில்லை. வெற்றி மயக்கம் ஏற ஏற அறிவு தடுமாறி எல்லாம் நாமே என்ற எண்ணம் பிறந்து தடுமாறி காரியம் செய்ய தொடங்கியதும் ஒவ்வொன்றாக தோல்வியாக தொடர்ந்து வந்து ஆணவக்காரனை கூனி குறுக செய்கின்றது. ஒரு வெட்டி கண்ணுக்கு தெரிந்துவிட்டால் வரப்போவதெல்லாம் வெட்டி என்ற திமிர் வருகிறது. முன்னேற விரும்புகிறவனுக்கு ஆணவம் பெரும் தடை. ஆணவத்தின் மீதம் மூலம் வெட்டியோ லாபமோ கிடைப்பதில்லை, அடிதான் பலமாக விழுகிறது. ஆணவத்தால் அழிந்து போனவர்கள் பலர் உண்டு. அடக்கத்தின் மூலம் தோல்விகளிலிருந்து மீண்டும் வெற்றி பெற்றவர்கள் பலர். மகாபாரதத்தில் கேட்ட சம்பவம், கிருஷ்ணர் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்க அர்ஜுனனும் துரியோதனும் உதவி கேட்க போய் துரியோதனன் தலைமாட்டிலும் அர்ஜுனன் கால் மாட்டிலும் அமர்ந்தானாம். கால் அவடியில் அமர்ந்த அர்ஜுனனிடம் முதலில் பார்த்தானாம். பார்த்து என் உதவி உனக்குத்தான் என்று கூறினாராம் கிருஷ்ணர். ஆணவன் தலைமாட்டில் அமர்ந்தது, அடக்கம் காலடியில் அமர்ந்தது. அடக்கத்துக்கு உதவி கிடைத்தது, பாரத போரில் ஆணவம் தோற்றது. ஆணவத்தோடு நிமிந்து நிற்கும் தென்னை விழுந்தால் எழுந்து நிற்க முடிவதில்லை. நானலோ பணிந்து வளைந்து இந்த காலத்திலும் தப்பி விடுகிறது. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் என்றார் வள்ளுவர். அடக்கம் அமரர்கள் உட்கம் என்றார் அவரே. நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியை தொடர்வது இறுதியாக இலக்கியமா இலக்கணமா என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கருத்து. தொல்காப்பியம் ஒரு உலக புகழ் பெற்ற இலக்கண நூல். இதுதான் தமிழில் கிடைக்கும் முதல் நூல். பொருளாதிகாரம் மிகவும் சிறப்புடையது. தமிழ் மொழிக்கு மட்டுமே உள்ள தனிச்சிறப்பு சோமசுந்தர பாரதியார் தொல்காப்பியம் பற்றி கூறும் பொழுது குறையிலா நிறைவு அறிவுசால் செறிவு என்றார். எள்ளில் இருந்து எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தினின்று எடுபடுவது இலக்கணம் என்பது முதுமொழி. இது எல்லா மொழிகளுக்கும் உரிய பொது விதியாகும். எந்த வளர்ந்த மொழியாயிருந்தாலும் முதல் தோன்றியது இலக்கியம், பின்பு தோன்றியது இலக்கணம். இதன்படி நோக்கின் தொல்காப்பியம் தோன்றுவதற்கு முன் பல இலக்கிய நூல்கள் தமிழ் மொழியில் இருந்திருக்க வேண்டும். அவை கால ஓட்டத்தில் அழிந்து போயிருக்க வேண்டும். இது ஒரு பெரிய இழப்பு. இந்த இழப்பை ஈடுகட்ட முடியாது. தொல்காப்பியர் தனது நூலின் சில இடங்களில் என்ப என்பவர் புலவர் தொன்மொழி புலவர் என குறிப்பிடுகின்றார். அகத்தியமே முதல் நூல் என பல ஆராய்ச்சி